Mama, listen to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaein mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
देखते हो नहीं असली काला दे तो वहां कभी कभी कोई बोले नहीं तो फिर वो जन्म भी तो कोई का कैसा है तो देखो मिक्सचर है नहीं तो बाबा के सब जाते हैं अभी क्योंकि बुद्धि देती है विशाल सौर्य सृष्टि के ये चक्र को समझने की सभी धर्मों को समझने की क्या हो गया है दुनिया को ये सब समझाने की तो जरूर क्या हो गया वो भी तो समझना चाहिए ना तो समझाना है और ये भी समझते हैं देखो ये लिखा हुआ है कि विनाश काले विपरीत बुद्धि बरोबर यादवों ने भी नहीं प्रीत रखी कौरवों ने भी नहीं प्रीत रखी बाकी जनों के
21-10-2014 काले मुरली ओम शांति बाम दादा मधुबन इनिया कुड़ंदगले निंगल अनेवरुम ओरु वलिकाटलिन कील ओन्रुपट्टुल्लीर्गल உங்களை ஆத்மாக்களாக கருதி ஒரேயொரு தந்தையை நீங்கள் நினைவு செய்வதால் தீய ஆவிகள் அனைத்தும் ஓடிவிடுகின்றன. இனிய குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் ஒரு வழிகாட்டலின் கீழ் ஒன்றுபட்டுள்ளீர்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதி ஒரேயொரு தந்தையை நீங்கள் நினைவு செய்வதால் தீய ஆவிகள் அனைத்தும் ஓடிவிடுகின்றன. பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆகுவதற்கான பிரதானமான அடிப்படை என்ன? பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆகுவதற்கான பிரதானமான அடிப்படை என்ன? பாபா கூறும் ஒவ்வொரு கருத்தையும் கிரகிப்பவர்களே பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆகுகிறார்கள். பாபா என்ன கூறுகிறார்? ராவண சமுதாயமும் என்ன கூறுகிறது என தீர்மானியுங்கள். பாபா என்ன கூறுகிறார்? ராவண சமுதாயம் என்ன கூறுகிறது என தீர்மானியுங்கள். தந்தை உங்களுக்கு கொடுக்கும் ஞானத்தை உங்கள் புத்தியில் வைத்திருந்து சுய தரிசன சக்கரத்தை சுழற்றுபவர்களாக இருப்பதே பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆகுதல் ஆகும். இந்த ஞானத்தின் மூலம் மட்டுமே நீங்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் ஆகுகிறீர்கள். தாரணிக்கான சாராம்சம் முதலாகுது. இது பாவங்களிலிருந்து விடுதலை செய்வதற்கான காலமாகும். எனவே நீங்கள் இப்போது எந்த பாவங்களையும் செய்யக்கூடாது. இந்த உருத்திரனின் யாக தீயிலே பழைய பொருட்கள் அனைத்தையும் அர்ப்பணியுங்கள். இரண்டாவது, இது இப்போது நீங்கள் ஓய்வு பெறும் நிலையாகும். எனவே தந்தையையும் ஆசிரியரையும் நினைவு செய்வதுடன் சத்குருவையும் நினைவு செய்யுங்கள். இனிய வீட்டிற்கு செல்வதற்கு ஆத்மாவை சதோப்பிரதான், அதாவது தூய்மையாக ஆக்குங்கள். ஆசீர்வாதம். ஒரு மாசற்ற வைரமாக இருப்பதுடன் மற்றவர்களுடன் தொடர்பிலும் உறவு முறைகளிலும் வரும்போது ஒரு வைரமாக இருந்து அவர்களையும் வைரங்களாக பார்ப்பீர்களாக. ஒரு மாசற்ற வைரமாக இருப்பதுடன் மற்றவர்களுடன் தொடர்பிலும் உறவு முறைகளிலும் வரும்போது ஒரு வைரமாக இருந்து அவர்களையும் வைரங்களாக பார்ப்பீர்களாக. பாபாவினுடைய ஸ்ரீமத் ஒரு வைரமாக இருந்து மற்றவர்களையும் வைரங்களாக பாருங்கள். சில ஆத்மாக்கள் அவலட்சணமானவர்களாகவும் முற்றிலும் தமோ குணங்கள் நிறைந்தவர்களாகவும் இருந்தாலும் கூட அவர்கள் மீது உங்கள் திருஷ்டி விழும் பொழுது அவர்களின் தூய்மையின்மை குறைக்கப்படுகிறது. அமிர்த வேளை முதல் இரவு வரை நீங்கள் மற்றவர்களுடன் தொடர்பிலும் உறவு முறையிலும் வரும் பொழுது நீங்கள் ஒரு வைரமாக இருந்து அத்தனை பேரையும் தொடர்ந்தும் வைரங்களாக பாருங்கள். எந்த ஒரு தடை அல்லது எவருடைய சுபாவம் காரணமாக வைரத்தில் மாசுக்கள் எதுவும் இருக்கக்கூடாது. பலவிதமான பாதகமான சூழ்நிலைகளினால் தடைகள் இருந்தாலும் கூட நீங்கள் அவற்றின் ஆதிக்கத்திற்கு ஆளாகாத வகையில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகுங்கள். ஸ்லோகம். தன்னுடைய மனதையும் புத்தியையும் சுயத்தின் கட்டளைகள் மன்மத் அற்றதாக வைத்திருப்பதே கீழ்படிவானவர் ஆவார். தன்னுடைய மனதையும் புத்தியையும் சுயத்தின் கட்டளைகள் மன்மத் அற்றதாக வைத்திருப்பதே கீழ்படிவானவர் ஆவார். ஓம் சாந்தி. ஆங்கிலத்தில் அவரை நீங்கள் சுப்ரீம் சோல் ஃபாதர் என அழைப்பீர்கள். நீங்கள் சத்திய யுகத்திற்கு சென்ற பின்னர் அங்கே ஆங்கிலமோ ஏனைய மொழிகளோ இருக்காது. சத்திய யுகத்திலே உங்களுடைய ராஜ்யமே இருக்கும். அங்கே எமது மொழி எதுவோ அம்மொழி மட்டுமே பயன்படுத்தப்படும். பின்னர் அந்த மொழி தொடர்ந்தும் மாறும். இப்பொழுது எண்ணற்ற மொழிகள் இருக்கின்றன. அரசர்கள் எவ்வாறோ அவ்வாறே அங்கே பேசப்படும் மொழிகளும் இருக்கும். நிலையங்களிலே இருக்கும் குழந்தைகள் அனைவரும் ஒரு வழிகாட்டலின் கீழ் ஒன்றுபட்டுள்ளீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி ஒரேயொரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுது தீய ஆவிகள் அனைத்தும் அகன்றுவிடும். தந்தையே தூய்மையாக்குபவராவா? ஐந்து தீய ஆவிகளும் அனைவரிலும் உள்ளன. ஐந்து விகாரங்களும் ஆத்மாவிலேயே இருக்கின்றன. இத்தீய ஆவிகளுக்கு, அதாவது விகாரங்களுக்கு, சரீர உணர்வு, காமம், கோபம், பேராசை போன்ற பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கடவுள் சர்வ வியாபி அல்ல. கடவுள் சர்வ வியாபி என யாராவது ஒருவர் கூறினால் அவருக்கு கூறுங்கள், ஆத்மாக்களும் அவற்றிலே இருக்கும் ஐந்து விகாரங்களுமே சர்வ வியாபியாக உள்ளன. கடவுள் அனைவரிலும் உள்ளார் என்றில்லை. கடவுளில் எவ்வாறு ஐந்து தீய ஆவிகளும் இருக்க முடியும்? ஒவ்வொரு கருத்தையும் மிக நன்றாக கிரகித்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகளாகுகிறீர்கள். ராவண சமுதாயத்தை சேர்ந்த உலக மக்கள் கூறுவதையும் தந்தை கூறுவதையும் பற்றி தீர்மானியுங்கள். ஒவ்வொரு சரீரத்திலும் ஓர் ஆத்மா உள்ளார். அந்த ஆத்மாக்களிலே ஐந்து விகாரங்கள் இருக்கின்றன. தீய ஆவிகளாகிய ஐந்து விகாரங்களும் ஆத்மாவிலேயே உள்ளன, சரீரத்தில் அல்ல. இந்த ஐந்து விகாரங்களும் சத்திய யுகத்தில் இருப்பதில்லை. அதன் பெயரே தேவ உலகமாகும். அது அசுர உலகம். பேய்களே தீய அசுரர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இரண்டிற்கும் இடையிலே இரவிற்கும் பகலிற்கும் இடையிலுள்ள வேறுபாடு உள்ளது. இப்பொழுது நீங்கள் மாற்றமடைகிறீர்கள். அங்கே உங்களிலே எந்த விதமான விகாரங்களோ குறைகளோ இருக்காது. நீங்கள் தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்கள். நீங்கள் 16 சொர்க்க கலைகள் நிறைந்தவர்களாக ஆகுகின்றீர்கள். ஆரம்பத்திலே நீங்கள் அவ்வாறு இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் கீழிறங்கி வந்தீர்கள். 84 பிறவைகளின் சக்கரம் சுழல்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் இப்போது சுயத்தை பற்றிய காட்சிகளை காண்கிறோம். அதாவது நாம் இப்போது இந்த சக்கரத்தை பற்றிய ஞானத்தை கொண்டுள்ளோம். நடக்கும் போதும் அமர்ந்திருக்கும் போதும் நடமாடும் போதும் இந்த ஞானத்தை நீங்கள் உங்கள் புத்தியிலே வைத்திருக்க வேண்டும். தந்தை உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கிறார். தந்தை பாரதத்தில் மட்டுமே வந்து இந்த ஆன்மீக ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். மக்கள் தமது பாரதத்தை பற்றி பேசுகிறார்கள். உண்மையில் அதனை இந்துஸ்தான் என அழைப்பது தவறாகும். பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது அது எங்கள் ராஜ்யமாக மட்டுமே இருந்தது. அங்கு வேறெந்த சமயங்களும் அப்போது இருக்கவில்லை. அதுவே புதிய உலகமாகும். மக்கள் புது டெல்லியை பற்றி பேசுகிறார்கள். ஆதியில் டெல்லி என அழைக்கப்படவில்லை. அது பரிஸ்தான் என அழைக்கப்பட்டது. இப்போது அவர்கள் அதை புது டெல்லி பழைய டெல்லி என அழைக்கிறார்கள். பின்னர் பழைய டெல்லியோ புது டெல்லியோ இருக்காது. அது பரிஸ்தான் என்றே அழைக்கப்படும். டெல்லியே தலைநகரம் என அழைக்கப்படுகிறது. அதுவே லட்சுமி நாராயணனின் ராஜ்யமாக இருக்கும். அங்கே எங்கள் ராஜ்யத்தை தவிர வேறெதுவும் இருக்காது. இப்போது ராஜ்யம் எதுவுமே இல்லை. இதனாலேயே பாரதம் எங்கள் நாடு என நீங்கள் கூறுகிறீர்கள். இங்கே அரசர்கள் ஒருவரும் இல்லை. ஞானம் அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியிலே சுழன்றுவாறு இருக்கிறது. உண்மையில் இந்த உலகம் தேவர்களின் ராஜ்யமாகவே இருந்தது. வேறொருவருடைய ராஜ்யமாகவும் அது இருக்கவில்லை. அவர்கள் ஜமுனா நதிக்கரையில் வாழ்ந்தவர்கள். அது பரிஸ்தான் என அழைக்கப்பட்டது. தேவர்களின் தலைநகரம் எப்போதும் டெல்லியே ஆகும். ஆகையாலேயே இப்போது அனைவரும் அதனால் கவரப்படுகிறார்கள். அது மிகப்பெரிய நகரமும் அத்துடன் மத்திய பகுதியுமாகும். நீங்கள் நிச்சயமாக பாவங்கள் செய்தீர்கள் என்பதையும் நீங்கள் பாவ ஆத்மாக்கள் ஆகிவிட்டீர்கள் என்பதையும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சத்திய யுகத்தில் ஆத்மாக்கள் தூய்மையாகவும் புண்ணியம் நிறைந்தவர்களாகவும் இருந்தார்கள். தந்தை மட்டுமே வந்து உங்களை தூய்மையானவர்கள் ஆக்குகிறார். நீங்கள் அவருடைய பிறந்த நாளையும் அதாவது சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். ஜெயந்தி என்ற வார்த்தை அனைவருக்கும் பொருந்து விடுகிறது. இதனாலேயே அவர்கள் அதை சிவராத்திரி சிவனது இரவு என அழைக்கிறார்கள். உங்களை தவிர வேறெவராலும் இரவு என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. நல்ல பண்டிதர்களுக்கும் கூட சிவராத்திரி என்றால் என்ன என்பது தெரியாது. எனவே அவர்கள் எதை கொண்டாடுவார்கள்? இரவு என்பதன் அர்த்தத்தை தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். 5000 ஆண்டுகளை கொண்ட சக்கரத்திலே சந்தோஷமும் துன்பமும் நிறைந்த நாடகம் இருக்கிறது. சந்தோஷம் பகல் எனவும் துன்பம் இரவு எனவும் அழைக்கப்படுகிறது. எனவே இரவிற்கும் பகலிற்கும் இடையிலே ஓர் சங்கமம் இருக்கிறது. அரை சக்கரம் ஒளி நிறைந்ததாகவும் மற்ற அரை சக்கரம் இருள் நிறைந்ததாகவும் இருக்கிறது. பக்தி மார்க்கத்திலே அனைத்திற்கும் நீண்ட காலம் எடுக்கிறது. இங்கே அனைத்தும் ஒரு வினாடிக்குரிய விடயமாகும். இது முற்றிலும் இலகுவான யோகமாகும். முதலில் நீங்கள் முக்திதாமத்திற்கு செல்ல வேண்டும். ஜீவன் முக்தி அடைந்த வாழ்விலும் பந்தனம் நிறைந்த வாழ்விலும் எவ்வளவு காலம் இருந்தீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு செய்கின்ற போதிலும் அதை திரும்ப திரும்ப மறந்து விடுகிறீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார், யோகம் என்ற வார்த்தை சரியானது. எவ்வாறாயினும் அவர்களுடையது பௌதீக யோகம், அது ஆத்மாக்களின் யோகம். சந்நியாசிகள் பலவிதமான ஹத்த யோகங்கள் போன்றவற்றையும் கற்கிறார்கள். எனவே மக்கள் குழப்பமடைகிறார்கள். அவரே குழந்தைகளாகிய உங்களுடைய தந்தையும் ஆசிரியரும் ஆவார். எனவே நீங்கள் அவருடனேயே யோகம் செய்ய வேண்டும், நீங்கள் ஆசிரியருடன் கற்க வேண்டும். ஒரு குழந்தை பிறப்படுத்ததும் முதலில் அது தனது தந்தையுடன் யோகம் செய்கிறது. பின்னர் அதற்கு 5 வயதாகியதும் அவர் தனது ஆசிரியருடன் யோகம் செய்கிறார். அதன் பின்னர் அவர் ஓய்வு பெறும் வயதிலே அவருடைய குருவுடன் அவர் யோகம் செய்ய வேண்டும். 3 முக்கியமானவர்கள் நினைவு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் அனைவரும் வெவ்வேறானவர்கள். இங்கே தந்தை ஒரு முறையே வந்து தந்தையும் ஆசிரியரும் ஆகுகிறார். அவர் அற்புதமானவர். அத்தகைய தந்தையை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். பிறவி பிறவியாக 3 வரையும் நீங்கள் வெவ்வேறாக நினைவு செய்தீர்கள். சத்திய யுகத்திலும் நீங்கள் உங்கள் தந்தையிடமும் பின்னர் ஆசிரியருடனும் யோகம் செய்வீர்கள். அவர்கள் அங்கேயும் கற்கிறார்கள். எவ்வாறாயினும் அங்கே ஒரு குரு தேவையில்லை, ஏனெனில் அனைவரும் அங்கே சத்கதி அடைந்தவர்களாக உள்ளனர். இந்த விடயங்கள் அனைத்தையும் நினைவு செய்வதிலேயே உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது? இது முற்றிலும் இலகுவான விடயமாகும். இதுவே இலகுவான யோகம் என அழைக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இது பொதுவான ஒன்றல்ல. தந்தை கூறுகிறார், நான் இந்த சரீரத்தை தற்காலிகமாக கடனாக எடுக்கிறேன், அதுவும் ஒரு குறுகிய காலத்திற்கே ஆகும். மக்கள் 60 வயதை அடையும் போது ஓய்வு நிலைக்கு செல்கிறார்கள். 60 வயதை நீங்கள் அடையும் போது உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் தேவை என கூறப்படுகிறது. இந்நேரத்தில் அனைவரிடமும் ஒரு ஊன்றுகோல் உள்ளது. அனைவரும் ஓய்வு ஸ்திதியை அடைந்து நிர்வாணா உலகிற்கு செல்வார்கள். அதுவே இனிமையிலும் இனிமையான வீடாகிய இனிய வீடாகும். அதற்காகவே நீங்கள் பெருமளவு பக்தியை செய்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் சக்கரத்தை சுற்றி வந்து விட்டீர்கள். மக்களுக்கு எதுவுமே தெரியாதாயினும் சக்கரம் 100,000 ஆண்டுகளை கொண்டது என பொய் கூறியுள்ளனர். இது 100,000 ஆண்டுகளுக்கான விடயமாயின் உங்களால் ஓய்வு பெறவே முடியாது. ஓய்வு பெறுவது மிக கடினமானதாக இருந்திருக்கும். நீங்கள் ஓய்வு பெறுகிறீர்கள். அதுவே அசரீரியான உலகமாகிய மௌன இல்லமாகும். இதுவே பௌதீக இனிமையான வீடாகும். அது அசரீரியான இனிமையான வீடாகும். ஓர் ஆத்மா மிக சிறிய ரொக்கட்டாகும். ஆத்மாவை விட அதிவேகமாக செல்லக்கூடியது வேறெதுவும் இல்லை. அதுவே அனைத்திலும் அதிவேகமானது. ஆத்மா ஒரு வினாடியில் தனது சரீரத்தை விட்டு பிரிந்து பறந்து சென்று விடுகிறார். அடுத்த சரீரம் அவருக்கு தயாராக உள்ளது. நாடகத்திற்கு ஏற்ப அவர் சரியான நேரத்திலே செல்ல வேண்டும். நாடகம் மிக சரியானது, அதில் தவறுகள் இருக்க முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாடகத்திற்கு ஏற்ப தந்தை அவருக்குரிய மிக சரியான நேரத்திலே வருகிறார். ஒரு வினாடி வேறுபாடு கூட இருக்க முடியாது. கடவுளான தந்தை இவரிலே இருக்கிறார் என்பதை உங்களால் எவ்வாறு கூற முடியும்? அவர் அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதை விளங்கப்படுத்தும் போதாகும். மக்கள் சிவனது இரவை கொண்டாடுகிறார்கள். சிவனாகிய நான் எப்போது எவ்வாறு வந்தேன் என்பது உங்களுக்கு தெரியாது. அவர்கள் சிவனது இரவையும் கிருஷ்ணரது இரவையும் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் ராமரின் இரவை கொண்டாடுவதில்லை, ஏனெனில் அதில் வேறுபாடு உள்ளது. சிவனது இரவுடன் அவர்கள் கிருஷ்ணருடைய இரவையும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்கிருப்பது ராவணனின் அசுர ராஜ்யமாகும். இவ்விடயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இவர் பாபா, ஒரு வயோதிபரே பாபா என்று அழைக்கப்படுவார். ஒரு சிறிய குழந்தையை பாபா என அழைக்க முடியாது. சில குழந்தைகள் அன்புடன் பாபா என அழைக்கப்படுகிறார்கள். எனவே அவர்கள் கிருஷ்ணரையும் அன்புடன் பாபா என அழைத்தார்கள். அவர் பெரியவராகி அவருக்கு குழந்தைகள் பிறக்கும் போது அவர் பாபா என அழைக்கப்படுவார். கிருஷ்ணர் ஓர் இளவரசராக இருந்தார். எனவே அவருடைய குழந்தைகள் எங்கிருந்து வந்தார்கள்? தந்தை கூறுகிறார், நான் ஒரு வயோதிபரின் சரீரத்தினுள் பிரவேசிக்கிறேன். இது சமய நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சமய நூல்களிலே இருக்கின்ற அனைத்தும் விடயங்களும் சரியானவை அல்ல. சில விடயங்கள் சரியானவை. பிரம்மாவின் ஆயுட்காலம் பிரஜாபிதா பிரம்மாவின் ஆயுட்காலம் என அழைக்கப்படும். அது இந்த நேரத்திலேயே நிச்சயமாக இருக்கும். பிரம்மாவின் ஆயுட்காலம் மரண பூமியிலே முடிவடைந்துவிடும். இது அமரத்துவ உலகம் அல்ல. இது அதிமங்களகரமான சங்கம யுகம் என அழைக்கப்படுகிறது. இது குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறவருடைய புத்தியிலும் இருக்க முடியாது. தந்தை இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு உங்கள் பிறவிகளை பற்றி தெரியாது. நான் உங்களுக்கு நீங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள் என்பதை கூறுகிறேன். எனவே இப்பொழுது உங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஒவ்வொரு யுகமும் 1250 ஆண்டுகள் ஆகும். ஒவ்வொரு யுகத்திலும் நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையான பிறவிகளை எடுக்கிறீர்கள். 84 பிறவிகளின் கணக்கு உள்ளது. 8.4 மில்லியன் பிறவிகளின் கணக்கு இருக்க முடியாது. இது 84 பிறவிகளின் சக்கரம் என அழைக்கப்படுகிறது. 8.4 மில்லியன் பிறவிகளுக்கான எதையும் எவராலும் நினைவில் வைத்திருக்க முடியாது. இங்கே எல்லையற்ற துன்பம் இருக்கிறது. எனவே எவ்வாறு குழந்தைகள் தொடர்ந்து பிறவி எடுத்து துன்பத்தை கொடுக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இதுவே ஆள் நரகமாகும். இது முற்றிலும் அசுத்தமான உலகமாகும். நாம் இப்போது புதிய உலகிற்கு செல்வதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். எமது பாவங்கள் அழிக்கப்பட்டால் நாம் தூய புண்ணிய ஆத்மாக்களாகுவோம். இப்பொழுது நீங்கள் எந்த பாவத்தை செய்யக்கூடாது? காம வாளை ஒருவர் மீது ஒருவர் பிரயோகித்தலானது ஆரம்பத்திலிருந்து நடுப்பகுதியினூடாக இறுதி வரை துன்பத்திற்கான காரணமாக இருந்து வந்துள்ளது. ராவண ராஜ்யம் இப்போது முடிவடைய போகிறது. இப்போது இது கலியுக கடைசி ஆகும். கடைசி யுத்தமாகிய மாபெரும் மகாபாரத போர் உள்ளது. அதன் பின்னர் எந்தவிதமான யுத்தமும் இருக்காது. அங்கே அவர்கள் யாகங்கள் முதலியவற்றை வளர்க்க மாட்டார்கள். மக்கள் யோகம் வளர்க்கும் போது அதிலே உருவாக்கப்படும் தீயிலே தமது அர்ப்பணங்களை இடுகிறார்கள். குழந்தைகள் தமது பழைய பொருட்கள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறார்கள். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்தியுள்ளார், இது உருத்திரனின் ஞான யோகம். சிவனே உருத்திரன் என அழைக்கப்படுகிறார். அவர்கள் உருத்திரனின் மாலையை பற்றி பேசுகிறார்கள். துறவுற பாதையிலே இருப்பவர்களுக்கு இல்லற பாதையின் நடைமுறைகளை பற்றி எதுவுமே தெரியாது. அவர்கள் வெறுமனே இல்லறத்தை துறந்து காடு செல்கிறார்கள். அதன் பெயரே துறவாகும். எதன் துறவு? வீடு குடும்பம் ஆகியவற்றின் துறவு. அவர்கள் வெறும் கையுடன் செல்கிறார்கள். முதலில் குருமார் அவர்களை பல வேலைகளை செய்ய செய்வதன் மூலம் சோதிக்கிறார்கள். முன்னர் அவர்கள் மாவை தானமாக ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் சமைத்த உணவை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் காட்டிலே வாழ வேண்டும். எனவே அங்கே அவர்களுக்கு நிலக்கில் மரக்கறிகளும் பழங்களுமே கிடைக்கும். சத்துவப்பிரதானாக இருந்த போது சன்னியாசிகள் அதை உட்கொண்டார்கள் என நினைவு கூறப்படுகிறது. இந்த காலத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கேட்கவே வேண்டாம். இது விகாரமான உலகம். அதுவோ விகாரமற்ற உலகம். எனவே நீங்கள் விகாரம் நிறைந்தவர்கள், விகாரத்திலே ஈடுபடுபவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை கூறுகிறார், சத்திய யுகமே விகாரமற்ற உலகமான சிவாலயம் என அழைக்கப்படும். இங்கே இருப்பவர்கள் அனைவரும் தூய்மையற்ற மனிதர்கள். இதனாலேயே அவர்கள் தம்மை தேவர்கள் என அழைப்பதற்கு பதிலாக தம்மை இந்துக்கள் என அழைக்கிறார்கள். தந்தை தொடர்ந்தும் இவ்விடயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆதியில் நீங்களே எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். அவர் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான ஓர் ஆஸ்தியை உங்களுக்கு தருகிறார். எனவே தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். உங்கள் தலையிலே பிறவி பிறவியாக செய்த பாவங்கள் இருக்கின்றன. நீங்கள் அப்பாவங்களிலிருந்து விடுதலை அடைவதற்காக என்னை கூவி அழைத்தீர்கள். ஓ தூய்மையாக்குபவரே என சாதுக்கள் சந்நியாசிகள் அனைவரும் கூவி அழைத்தார்கள். அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. வெறுமனே பாடல்களை பாடி தமது கரங்களை தட்டுகிறார்கள். கடவுளுடன் யோகம் செய்வது எவ்வாறு, அல்லது அவரை எவ்வாறு சந்திக்கலாம் என எவராவது அவர்களிடம் வினவினால் அவர் சர்வ வியாபி என அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் அனைவருக்கும் காட்டும் பாதை இதுதானா? வேதங்களையும் சமய நூல்களையும் கற்பதன் மூலம் கடவுளை அடையலாம் என அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் தந்தை கூறுகிறார், நான் நாடக திட்டப்படி ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறை வருகிறேன். தந்தையை தவிர வேறெவருக்கும் இந்த நாடகத்தின் ரகசியங்கள் தெரியாது. இது 100,000,000 ஆண்டுகளுக்கான நாடகமாக இருக்க முடியாது. தந்தை இப்போது உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இது 5000 ஆண்டுகளை பற்றிய விடயமாகும். பாபாவும் முன்னைய சக்கரத்திலே உங்களுக்கு மன்மனாபவ என கூறினார். இதுவே மகா மந்திரமாகும். இந்த மந்திரத்தாலேயே நீங்கள் மாயையை வெல்ல முடியும். அதன் அர்த்தத்தை தந்தை மட்டுமே அமர்ந்திருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அதன் அர்த்தத்தை வேறெவராலும் விளங்கப்படுத்த முடியாது. அனைவருக்கும் சக்கதியை அருள்பவர் ஒருவரே என நினைவு கூறப்படுகிறது. அது ஒரு மனிதனுக்கோ அல்லது தேவருக்கோ பொருந்த மாட்டாது. அங்கே சந்தோஷத்தை தவிர வேறெதுவுமே இல்லை. அங்கே எவரும் வழிபாடு செய்வதில்லை. கடவுளை அடைவதற்காகவே வழிபாடு செய்யப்படுகிறது. சத்திய யுகத்திலே பக்தி எதுவுமில்லை. ஏனெனில் அவர்கள் தமது 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெற்றிருப்பார்கள். துன்ப வேளையிலே அனைவரும் கடவுளை நினைவு செய்கிறார்கள் என இதனாலேயே நினைவு கூறப்படுகிறது. இங்கே எல்லையற்ற துன்பம் இருக்கிறது. அவர்கள் திரும்ப திரும்ப கூறுகிறார்கள், கடவுளே கருணை காட்டுங்கள். துன்பம் நிறைந்த கலியுக பூமி சதா காலமும் இருக்காது. சத்திய திரேதா யுகங்கள் கடந்த காலம் ஆகிவிட்டன. அவை மீண்டும் தோன்றும். ஒருவராலும் 100,000,000 ஆண்டுகளுக்கான விடயங்களை நினைவில் வைத்திருக்க முடியாது. தந்தை இப்போது உங்களுக்கு அனைத்து ஞானத்தையும் கூறுகிறார். அவர் உங்களுக்கு தமது சொந்த அறிமுகத்தை கொடுப்பதுடன் உங்களுக்கு படைப்பின் ஆரம்ப நடு இறுதியின் ரகசியங்களை விளங்கப்படுத்துகிறார். அது 5000 ஆண்டுகளை பற்றிய விடயமாகும். குழந்தைகளாகி நீங்கள் இப்போது அதை அறிந்துள்ளீர்கள். இப்போது நீங்கள் அந்நிய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். முன்னர் உங்களுக்கு உங்களுடைய சொந்த ராஜ்யம் இருந்தது. இங்கே மக்கள் ஆயுதத்தாலும் வன்முறையாலும் போராடுவதன் மூலம் தமது ராஜ்யத்தை பெறுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் யோக சக்தியால் உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சதோ பிரதான் உலகம் தேவை. பழைய உலகம் முடிவடைந்து புதிய உலகமாகும். இது கலியுகத்து பழைய உலகம் என அழைக்கப்படுகிறது. சத்திய யுகமே புதிய உலகமாகும். ஒருவருக்கும் இது தெரியாது. இவை அனைத்தும் உங்கள் கற்பனையாகும் என சந்நியாசிகள் கூறுகிறார்கள். இங்கேயே சத்திய யுகம் இருக்கிறது எனவும் இங்கேயே கலியுகம் இருக்கிறது எனவும் அவர்கள் கூறுகிறார்கள். தந்தை இப்பொழுது இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகிறார். தந்தையை அறிந்த ஒரு மனிதரேனும் இல்லை. அவர்கள் எவராவது அறிந்திருந்தால் அவர்கள் அவருடைய அறிமுகத்தை கொடுப்பார்கள். சத்திய திரேதா யுகங்கள் என்றால் என்ன என்பதை ஒருவரும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை தொடர்ந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகிறார். தந்தைக்கு அனைத்தும் தெரியும். அவரே ஜனி ஜனன்ஹார், அதாவது அவர் ஞானம் நிறைந்தவர். அவரே மனித உலக விருட்சத்தின் விதையாவார். அவரே ஞானக்கடலும் சந்தோஷக் கடலும் ஆவார். அவரிடமிருந்தே நாம் ஓர் ஆஸ்தியை பெறப்போகிறோம். தந்தை ஞானத்திலே உங்களை தனக்கு சமமானவராக்குகிறார். நல்லது. அச்சா இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். ஓம் சாந்தி.